எங்கள் நடுவில் எழுந்தள்ளி இருக்கிறவரே, எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, சபையாய் உமைக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஐயா, சபையாய் உமை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரனே, நீரே எங்கள் ஆண்டவர், நீரே இரட்சகர் ஐயா. மாமிசத்துல வழிபட்டு சிலுவையில் அறையப்பட்டு எங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த தேவ குமாரனே, உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே அசைபாடுறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவதாக மண்டாடுகிறோம் ஐயா, மண்டாடுகிறோம், 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 மண்டாடுகிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வரே, நான் கத்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுவரேன். உங்களுடைய மனதிற்கு மாறுவதில்லையப்பா, உங்களுடைய வல்லமை மாறுவதில்லை, உங்களுடைய அன்பு மாறுவதில்லை, உங்களுடைய கிருபை மாறுவதில்லை, உங்களுடைய இறக்கம் மாறுவதில்லை. இருக்கிறவராகவே நீரங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காய் ஸ்தோதரம் ஐயா. நாங்கள் உண்மை காணாவிட்டாலும் நீரங்களை காண்கிற தேவன் எல் ரோகி, நீரங்கள் வெளியான தோட்டத்தை அல்ல, நீரங்கள் இருதயத்தை காண்கிற தேவன். இப்பொழுதும் எங்கள் இருதயங்களிலே என்னென்ன நினைவுகள், எண்ணங்கள், நோக்கங்கள் தகப்பனே, எல்லாம் உமக்கு வெளிச்சம், எல்லாம் உமக்கு வெளியரங்கம். கத்தாவே எங்களை சந்தி, உட வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக, உட வசனம் என்கின்ற கண்ணாடியிலே எங்களை நாங்கள் சரிபார்த்துக் கொள்ளத்தக்கதா. கத்தர் எங்களுக்கு கிருபை தருவினார். நல்ல போதகரே எங்களுக்கு போதி, பரிசுத்த ஆவியானவரே எங்களை சந்தேகமா உணர்த்துங்க, உணர்வடைய பண்ணுங்க, எங்களை உடைத்து உருவாக்குங்க, ஒன்றை கட்டுங்கிட்டு பண்றாரு. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்ள ஒரு நல்ல பிதாவே, ஆபே ஆபே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வசனத்துக்கு நாம் கடந்து செல்வோம். என்னோட கூட திரும்பிக் கொள்ளுங்க, யோபுவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம். கமிட் மீ பிளேஸ் குயிக்லி. யோபுவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம், அதுல ஒன்றில் இருந்து எட்டு வரைக்கும் நாம் கருத்தாய் கவனமாய் வாசி கேட்போம். எல்லாரும் தயவு செய்து ஓபன் யுவர் பைபிள் அண்ட் ஓபன் யுவர் ஹார்ட் ஆல்சோ பிளேஸ். வி பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் வேதத்துக்கு. எல்லாரும் தயவு செய்து வேதத்தை திருப்புங்க, பாருங்க, கண்களை எதிர்ப்பில் பதியுங்க. வேற எங்கு நம்முடைய சிந்தனைகளை சத்துரும் அலைக்கழிக்காதபடி நம்மை நாம் காத்துக்கொள்வோம். ஒன்றில் இருந்து எட்டு வரைக்கும் முதலாவது அதிகாரம், ஒன்றில் இருந்து எட்டு வரைக்கும் நாம் வாசி கேட்போம்.
தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாக இருந்தான். அவனுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அவன் குமாரர் அவனவன் தன்தன் நாளிலே தன்தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் மூன்று சகோதரிகளையும் தங்களுடைய போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, பூமி எங்கு முலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும்
உத்தவரும்
சர்மார்க்கனும்
சர்மார்க்கனும்
தேவனுக்கு பயந்து
தேவனுக்கு பயந்து
பொல்லாப்புக்கு விலகுற அவனை போல
பொல்லாப்புக்கு விலகிற அவனை போல
பூமியில் ஒருவனும் இல்லை என்றார்.
பூமியில ஒருத்தரும் இல்லை. பட் பியூட்டிஃபுல் விட்னஸ் ஹஸ் கிவன் பை தி லார்ட் ஆஃப் யோ. என்ன அருமையான ஒரு சாட்சி! நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன், நம்மை போல ஒரு சாதாரண ஒரு மனுஷனை குறித்து தேவன் சொல்லுகிற சாட்சி நம்மை பிரமிக்க வைக்கிறது, நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. என்ன சொல்லுகிற? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமான அவனை போல பூமியில ஒருத்தரும் இல்லை. நம்பர் ஒன் அண்ட் ஒன் எனக்கு பிரியமானவன், என் இருதயத்துக்கு ஏற்ற. ஆகவேதான் என் தாசனாகிய யோபு மேல கண் வைத்தாயோ என்று கத்த சாத்தானை பார்த்து கேட்கிறான். சாத்தான் யோபு மேல கண் வைத்ததுக்கு காரணம் என்ன? தேவன் அவனை குறித்து என்ன சொல்கிறாரு? என் தாசனாகிய, மை சர்வன்ட், என் தாசனாகிய யோபு மேல கண் வைத்தாயோ. அப்ப தேவனுடைய தாசன், தேவனுடைய ஊழியக்காக எப்படி இருக்கணுமா? உத்தமனும் சன்மார்க்கனும், அப்ரைட் பர்சன், உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறோம். சோ இவ மேலதான் சாத்தான் கண் வைக்கிறோம் பாருங்க. எனக்கு அது ஆச்சரியமா இருக்குது பாருங்க. சோ நான் என்ன கற்றுக்கொள்றேன்டா, எவர் மேல தேவனுடைய கண் இருக்குதோ அங்கேதான் சாத்தானுடைய கண்ணும் இருக்கு பாருங்க. அதுக்கு முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா உலகமெல்லாம் சுத்தி திரிந்து வருகிறார். தேவ புத்திரர் தேவ சன்னிதில வந்து நிற்கும் பொழுது அவங்களுக்கு சாத்தானும் வந்து நிற்கிறேன். இப்ப ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம், தேவ சமூகத்துல பரலோகத்துல சாத்தான் போக முடியுமா? எஸ் எஸ் சார். சாத்தானுடைய பல காரியங்களை யோபுடைய புத்தகத்துல நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குது. கவனி அவன் செய்கிற சில செயல்களை யோபு புத்தகத்துல நாம கவனிக்கக்கூடியதா இருக்குது, கண்டுகொள்ளக்கூடியதா இருக்குது, காணக்கூடியதாக இருக்கு. சோ சாத்தான் யோபு மேல கண் வைத்ததுக்கு பிரதான காரணம் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகருமாக இருந்தபடியால் அவன் மேல சாத்தான் கண் வைத்தான். ஆகவே நான் திரும்ப சொல்ல வர காரியம் என்னவென்றால், எவர்களெல்லாம் தேவனுக்கு உத்தமமும் உண்மையாகவும் வாழ விரும்புகிறார்களோ, வாழ முயற்சிக்கிறார்களோ, வாழ ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்கள் மேலதான் பிசாசுர கண் அதிகமாக பதியுது, பிசாசுர கவனம் அதிகமாக திரும்புது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்படி நான் சொல்லுவதால், இப்படி காரியம் இருக்கிறபடியால், தேவனுக்கு உண்மையாக வாழாமல் சிலேடையாக மேலெழுந்த வாரியாக வாழ்ந்துட்டு போயிருந்தா நலமாருமே அப்படி என்று நம்முடைய மனதில் நினைக்க தோன்றலாம் இல்லையா? ஆனால் எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், நம்முடைய இருதயத்தின் நோக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் என்பதை நாம் அறிவோமே. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு அவன் பிரியமாக வாழ்ந்தபடியால் பிசாசு அவன் மேலே கண் வைத்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இப்ப தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடுவில் நடந்த ஒரு சவால் தான், தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில நடந்த ஒரு சவாலின் சரித்திரம் தான் யோபுடைய புஸ்தகம். நீரும் கையை நீட்டி அவனை தொட்டால் அவன் உண்மை தூசிக்கானோ பாரும். சாத்தான் ஆண்டோட சமூகத்தில் போய் சேலஞ்ச் பண்றான், உத்தமனை சன்மார்க்கனை குறித்து சாத்தான் போய், உத்தமமாய் வாழ்ந்து தேவனுக்கு பயப்படுகிற தாசனை குறித்து சாத்தான் பரலோகத்தில் போய் தேவ சரீரத்தில் சவால் விடுறான், அவன் உண்மை தூசிக்கானோ பார். ஆண்டவர் சொல்றாரு, நோ, அவரை தூசிக்க மாட்டான். சாத்தான் சொன்னா தூசிப்பான். இந்த சேலஞ்சுடைய வெளிப்பாடுதான், இந்த சவாலுடைய சரித்திரத்தான் யோபுடைய புஸ்தகம் படிச்சு பார்க்க முடியாது இருக்கு. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோபுடைய புஸ்தகத்தை யார் எழுதினார்கள் என்பதை குறித்து வேத வியாக்கணத்தில் சில வித்தியாசங்கள் காணப்பட்டது. சிலர் யோபுதான் இந்த புத்தகத்தை எழுதுறன்னு சொல்லி சில வியாக்கியான சொல்றாங்க. சிலர் போஸ்டை இந்த புத்தகத்தை எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்றார்கள். இன்னும் சில வேத வியாக்கியர்கள் இந்த மூன்று யோபுடைய மூன்று சிந்தனைகளோடு அடுத்ததாக வருகிற எலிகு என்கின்ற நபராலும் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க. சரி, அது எது எப்படி இருந்தாலும் கருத்துக்காக இந்த காரியங்களை முன்வைத்தேன். ஆனால் ஒன்று நமக்கு நிச்சயம் என்னவென்றால், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறதுக்கு முன்பு யோபுடைய சரித்திரம் நடந்திருக்கு. சோ யோபு வாழ்ந்த ஊத் என்கின்ற தேசம் சவுதி அரேபியாவுக்கு கீழே இருக்குன்னு சொல்லி வேத வியாக்கியர்கள் சொல்றாரு. சொல்ல போனால் கிட்டத்தட்ட இந்த கிரக யோபுடைய நாம் குறிப்பிடலாம். அங்கே அவருடைய கல்லறை இருக்குன்னு சொல்லியும் சிலர் சொல்லுகிறார். யோபுடைய கல்லறை போகட்டும். என கருமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு உலர்வுமாக அவனை போல பூமியில ஒருத்தனும் இல்ல. ஆகவேதான் பிசாசு அவன் மேல கண்ண வச்சான். இது நம்முடைய செய்தியின் தலைப்பு, உத்தமனுக்கு கத்தர். உத்தமமாய் வாழுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் துணையாக இருந்து அவர்களை காத்து ரட்சிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடு, ஸ்தோத்திரம். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவனை குறித்து சாத்தானுக்கு சவால் விடுறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு இருக்கிற நேரத்துக்கும் காலத்துக்கும் தக்கதாக யோபுடைய சரித்திரத்திலிருந்து ஒரு ஐந்து அல்லது நேரம் இருந்த ஒரு ஆறு குறிப்புகளை பார்த்து படித்து நாம் கடந்து செல்லலாம். அநேக காரியங்களை நம்முடைய வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ளலாம். மட்டுமல்ல, பல காரியங்கள் யோபுடைய வாழ்க்கை குறித்து நமக்கு ஒரு சவாலாகவும் இருக்குதுன்னு சத்தியப்படியா நான் சொல்றேன். அவங்களை குறித்து ஏழு முறை நான் சொல்ல பார்க்கிறேன். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை. ஆனா இதுல இருக்கிற இன்னமொரு காரியம் என்னவென்றால், இன்றைக்கு பலருக்கு தேவனுடைய வசனத்தை உட்கார்ந்து கேட்கறதுக்கு அவ்வளவு பெரிய விருப்பம். இதை குறித்து எரேமியா என்கின்ற தீர்க்கதரிசி மூலமாக தேவன் எரேமியா 6:10 சொல்லும் பொழுது, என் ஜனங்களுக்கு யாரை கொண்டு நான் எச்சரிப்பேன், என் வசனத்தின் மேலே அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி தெளிவாக சொல்றார். வெட்ட ஒளிச்சமா தேவன் 6:10 சொல்லும் பொழுது, என் வசனத்துல என் ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை சொல்ற. இப்ப என்ன கவனிங்க, நான் செய்திக்குள்ள போறதுக்கு முன்பாக ஒரு காரியம் சொன்ன கவனிங்க, எவர்களுக்கு தேவனுடைய வசனத்துல விருப்பம் இல்லாமல் போகுதோ அவர்கள் பின்மார்க்கமாக போய்கொண்டிருக்கிறார்கள் சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, பட் ஐ ஸ்பீக் த ட்ரூத், ஐ நோ வாட் ஐ ப்ரீச். மேபி வி கேன் கம் டு த சர்வீஸ், வி கேன் அட்டெண்ட் டு த சர்வீஸ் ரெகுலர்லி, பட் ஆண்டவருடைய வசனத்துல நமக்கு விருப்பம் இல்லாமல் போகுதோ கண்டுபிடிங்க, நமக்குள்ள ஒரு பின்மார்க்கம் ஆரம்பமாயிடுச்சு. ரட்சிக்கப்பட்டு பல வருஷமான பக்தர்களுக்குள்ள தான் இது அதிகமாக கிரியை செய்ய வேண்டும் உண்மையும்படி நான் உங்களுக்கு சொல்றேன். ரட்சிக்கப்பட்ட புதிய ஆத்மாக்களுக்குள்ளே, புதிய விசுவாசிகளுக்குள்ளே தேவோட வசனத்தை கேட்கிற ஒரு விருப்பம், ஒரு தாகம், ஒரு வேகம் இருக்கும். ஆனால் வருஷங்கள் கடந்து போக 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 அவர்களுக்குள்ள தேவோட வசனத்துல ஒரு விருப்பம் இல்லாத தன்மை ஏற்படுறதை நாம பார்க்க கூடியதாக இருக்கு. ஆனா நம்மை நாம் தேவனுக்குள்ள காத்துக்கொள்ள, நாம் எப்பொழுதும் உயிருள்ள கிறிஸ்தவர்களாக, உண்மை உள்ள கிறிஸ்தவர்களாக, யோபு போல தேவனுடைய உள்ளத்துக்கு ஏற்ற ஒரு தாசனாக, பக்தர்களாக, பரிசுத்தவான்களாக நாம் வாழ வேண்டுமாக இருந்தால், நாம் வரிக்கும் வரைக்கும், நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஆண்டவுடைய வசனத்துல ஒரு குறப்பம், ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, ஒரு பிரியம் நமக்கு இருந்துட்டே இருக்கு. அப்பொழுதுதான் நாம் வளர முடியும், அப்பொழுதுதான் நாம் வாழ முடியும், அப்பொழுதுதான் நாம் மாற முடியும். இதை குறித்து 1 Peter 2:3 சொல்லும் பொழுது, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல வளர்ந்தவர்களுக்கு அல்லது வளர விரும்புகிறவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுத்துல காரியம் என்னவென்றால், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலி மேல் வாஞ்ச தவனமாக. அந்த ஒரு பிறந்த குழந்தை அதை பார்க்க அம்மா மாருக்கு தெரியல, அதுக்கு அதுக்கு பசி வந்துட்டா அந்த பாலுக்கு எவ்வளவு தவனமாக அது துடிக்குது, அழுகுது, கத்துது, ஏதோ விதத்துல வெளிக்காட்டு. சோ அதே போல ரட்சிக்கப்பட்ட தேவோட பிள்ளைகளுக்கு எப்பொழுது தேவோட வசனத்தின் மேல் ஒரு தீராத தாகம், பசி இருக்கணும் பாரு. அதை விட்டு சில வேளையில எனக்கு தெரியாத வசனம, எனக்கு தெரியாத வேதமா, அப்படியெல்லாம் நம்முடைய மனதில் நாம நினைப்போமாக இருந்தால் தேவோட வசனம் நமக்குள்ள செயல்படாது. ஆகவே தேவனுக்கு முன்பாக நாம ஆறி அமர்ந்து, மாத்தாளை போல் அல்ல, மரியாதை போல் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து தேவோட வசனத்தை நாம் கேட்கிறது நல்லது. அது தேவனுக்கு முன்பாக பிரியமானது. அப்பொழுதுதான் நாம மாற முடியும். Let the way can change our life totally. நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்ற வல்ல முழுது தேவோட வசனம். அதை நாம விசுவாசிக்கணும். ஒன்று விளங்கிக்கொள்ளுங்க, நீங்களும் நானும் மாறணும், இன்னும் மாறணும், இன்னும் திருந்தணும். இல்லை என்று நாம் சொல்லுவோமாக இருந்தால் நாம் மனம் திரும்புகிறதுக்கு இடமே இல்லை, இருக்கபடி எப்படி இருந்து கண்ணை மூட வேண்டும். ஆகவே நான் இன்னும் திருந்தணும், நான் மாறணும், நான் மனம் திரும்பணும், அதற்கு எனக்கு தேவனுடைய வசனம் வேண்டும். ஆகவேதான் தீர்க்கதரிசி சொல்றான், தேவனுடைய வசனத்தை கொண்டு தேவனிடத்தில் திரும்புகள். ஆகவே தேவோட வார்த்தை தான் நம்மை தேவனிடத்தில் திரும்ப வைக்கிறது. அதற்கு தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்யறார், ஒத்தாசை செய்யறார். ஆகவே திறந்த இருதயத்தோடு, தெளிந்த புத்தியோடு, திறந்த வேதத்தோடு, கர்த்தர் வேதத்தை நாம் அணுகுவோம். இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், ஆலயத்துக்கு நாம வரும் பொழுது, ஆராதனைக்கு வரும் பொழுது நாம எப்படி வருகிறோம் அதை குறித்து நாம் தேவன் கவனிப்பார். ஒருவேளை நான் உங்களை சொல்றதை நீங்க கேட்கலாம், கேட்காமல் போகலாம், பட் எனக்கு சொல்லபடி ஒரு கடமை இருக்கு பாருங்க, அதை நான் செய்யணும். கடவுளுக்கும் நான் சொல்றேன் கேளுங்க, நாம ஆலயத்துக்கு எப்படி வருகிறோம், என்ன என்ன நிலைமையில வருகிறோம் என்பதையெல்லாம் கர்த்தர் கவனிப்பார். அப்ப தேவோட பிள்ளைகள் ஆலயத்துக்கு போறதுக்கு முதலே காலை எழுந்து வீட்டுல முடக்கி, கால்களை முடக்கி கர்த்தர் முன்பாக ஜெபித்து ஆண்டவரை ஆராதித்து ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு பேசும், ஒரு ஜஸ்ட் அ சிங்கிள் வேர்ட் இஸ் எனஃப் டு சேஞ்ச் மை லைஃப் என்று ஒரு வார்த்தை போதுமே இந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கு. அவர் இன்றைக்கு என்னோடு பேசுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க அதாவது என்ற ஆத்மா சுகமாகும் என்று அத்தாவையனோட பேசும் என்று சொல்லி வருகிற உள்ளங்களை நான் ஒன்று சொல்லுவேன், வறுமையாக ஆண்டவர் ஒருபோது திருப்பி அனுப்பவே மாட்டார். ஆகவே ஆண்டவருடைய வசனம் சபை என்றால் என்னங்க, சபையில் என்ன இருக்குது, ஆராதனை இருக்குது, தொழுகை இருக்குது, தேவனுடைய வசனம் இருக்குது, ஜெபம் இருக்குது, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய மகிமை இருக்கிறது. ஏனென்றால் சபையின் நாயகர், சபையின் ஆண்டவர், சபையின் இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக நாயகராக இருக்கிறபடியா நாம் கூடி வரும்போது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம் நம்ம இருக்கிறது. ஆகவே ரகசியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதனைக்கு வரும் பொழுது நாம் சபத்தோடு வரணும். அதை விட்டு நன்றா படுத்து கிடந்து உருண்டு புரண்டு எழும்பி நேரத்தை பார்த்து 2 மணிக்கு ஆறாண்டா 1 மணிக்கு எழும்பி சட்டை புடண்டு எழும்பி அதை எடுக்க இது எடுக்கிறது அப்பதான் முகம் கழுவுறது, ஒசவம் எடுக்கிறதோ, உடுப்பு போடுறதோ, சட்டை போடுறதோ, அயன் பண்றதோ எடுக்கிறது, ஓடுறது, ஒரே தொப்பன் இதுல வந்துருது அனுபவிக்க முடியாது. சபையிலே தேவன் வாசமாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் ஆராதனைக்கு வாரத்துக்கு முதல் எப்படி வந்தோம் என்பதை தேவன் அறிவார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. 122 சங்கீதத்திலே சங்கீதக்காரர் இன்னும் ஆலயத்துக்கு போகல, பட் ஆலயத்துக்கு போக வாருங்கள் சொன்ன போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. எத்தனை பேருக்கு ஆலயத்துக்கு வாரத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கு? ஆராதிக்கிறது. சிலருக்கு செய்தி நீளமாக போகுது, அதிகமாக நேரம் எடுக்குது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் அதிகமாக யங் பீப்புக்குள்ள இருக்கிறது நான் உணரக்கூடியதா இருக்குது. ஏனடா டொச்சு சேச்சடா வண்டவருக்கு வித்தில் வண்ணவர் They will finish the service. We can go back to home. But in the end, around 3 hours it is too much time. Once in a week, we come together. Kilamela varathil oru naal koodi varrom. Devude sabaiki. Aaduvude aalayathukku. Devude vasanathai kekka devude thodum. Appo naan yosithu paathen. Indaikku oru football ku poga. Hello. 1.5 மடிச்சாலும் காப்டை போட சேர்த்து ஒன்ற போக்குறத 2 படிச்சா சிலையத்தில் அது எட்டு நீடு. அவன் ஒருத்தர் கோல் போட்டா எழும்பி செய்கிற அட்டகாசங்களை பார்த்தா அவங்க விட அட்டா ஒரே கரகோஷம். பாட்டிக்கு சப்போர்ட், அவங்களுக்கு பிரியமான சில பிளேயர்ஸ் இந்த பிடியலுக்குள்ள பார்த்தா அவங்களுக்கெல்லாம் இதுதான் இருக்கு. அவங்களுக்கு ஒவ்வொரு புட்பால் என்ற பேரெல்லாம் சொல்லுவாங்க. இவ்வளவு கரகோஷம், நேரம் போறது தெரியாது. விருந்து அது முடிஞ்ச புறத்தான் வீட்ட போவார். அதுக்கு முதலே ஆதாய ஆயத்தப்படுத்துவார். சரி, இதைத்தான் விடுங்க. நான் ரசிக்கப்படுறது முதல் படம் பார்த்திருக்கேன், சினிமா தியேட்டருக்கு போய் அந்த நாட்கள்ல படங்கள் கிட்டத்தட்ட 2.5 மணிச்சாலும் செல்வாட்டு நினைக்கிறோம் இல்லையா? அடா 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 அடா, தொடங்குறதுக்கு முதல்ல போறோம். சினிமா ரசிகர்கள் இல்லையா? தொடங்குறதுக்கு முதல்ல போயிடும். பாஸ்டர் வசனத்தை பேசுங்க, நான் வசனத்தான் பேச போறேன், எனக்கு தெரியும். நல்ல கபடி சினிமா தியேட்டருக்கு போ, நேரத்துக்கு போயிடும். அதுக்கு போய் சீட்டு இருந்து பேர் படம் பார்த்து தொடங்கிட உடனே பக்கத்தில் இருக்கிறவர்களே மறந்துடுவாங்க. அங்க அவர் பாட்டு பாடக்கல, அவர் நடந்தா இங்க இவருக்கு நடக்கிறது போல இருக்கு. அங்க அவர் வாழை எடுத்து சண்டை போடுத்த இவர் அடிக்கிற இவர் இதோ சண்டை போடுற அந்த அளவுக்கு அவங்க ஒன்றி போயிடுறாங்க. பாரு அங்க நேரம் போற தெரியாது இருப்பான். அது மாத்திரமா முடிஞ்ச பிற்பாடு வீட்டை வந்த பிற்பாடு தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு விருப்பமான நண்பர்களுக்கு அந்த 2.5 மணிக்கால படத்தை தொடக்கத்திலிருந்து முடிவர அப்படியே பிரசன் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் யார் வந்தார், கதை எப்படி போச்சு, எப்படி சண்டை, எப்படி நடிப்பு, என்ன உடுப்பு, என்ன தொடுப்பு, எல்லாவது அப்படியே பிரசன் பண்ணுவாங்க. காட பண்ண தெரியுமோ அவ்வளவாக அதை கவனமாக பார்த்து அரே ஆரா ஆண்டவுடைய ஆலயத்துக்கு வந்து சொல்லுங்க. ஒரு 2.5 மணிக்கு தேவ சகோதரர் இருந்து ஆண்டவர் ஆராதிக்க தேவனுடைய வசனத்தை கேட்கறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லாமல் போறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? இன்னொரு டெய்லி லைஃப் அன்றாட நம்முடைய வாழ்விலே எவ்வளவுக்கு தேவனுடைய வசனத்துக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோம், எத்தனை பேர் நம்ம வேதத்தை திறந்து வாசிக்கிறோம், படிக்கிறோம். சில வேளை ஞாயிற்றுக்கிழமை தூக்குற வேதம் ஆராதனைக்கு வரும் பொழுது அதுக்காக ஸ்தோத்திரம், ஆராதனைக்கு வரும் பொழுது பைபிள் கொண்டு வர ஸ்தோத்திரம், கொண்டு வந்துட்டு திரும்ப அந்த பைபிளை எப்ப தூக்கு தொடர தெரியுமா? திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது தூக்கு பைபிளை சேர்த்துக்கு போவேன். வீட்டில் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போவோம், ஒவ்வொரு நாள் ஸ்கூலுக்கு போவோம், ஒவ்வொரு நாள் சாப்பிடுவோம், ஒவ்வொரு நாளும் தூங்குவோம். ஆண்டவுடைய வசனம் அவருடைய விடசாட்சி நமக்கு சாட்சி. ஆகவே காரியங்கள் இப்படி இருக்கிறபடியாது பரியால போல தேவ சமூகத்திலே நான் உட்கார்ந்து அமர்ந்து ஆறு
தேவ வசனத்தை கருத்தை நாம் கேட்போம். நம்முடைய சிந்தனையில் அங்கும் இங்கும் அலைய விடாமல் எப்படியோ ரசிகரமாக மொழிக பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ரைட். சோ தேவனுடைய வாழ்க்கையில இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 5 அல்லது 6 காரியம், உத்தமனுக்கு கத்த தொடை என்கின்ற தலைமை கீழே தேவனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்க போறோம். தேவ ஆவியானவர் நமக்கு போதிப்பார். தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் விழுந்து 100, 60, 30 பலன் கொடுப்பதால் கர்த்தருடைய நாமத்திற்கு உண்டாடு ஸ்தோத்திரம். ரைட். முதலாவது யோபுவை குறித்தும் அவருடைய வாழ்க்கை குறித்து தேவன் இன்னும் இடத்துல தெளிவாக சொல்றார். அதை கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துட்டு நாம் போகும். எஸ்ஐ தீக்கத்தை புத்தக தெரிவிக்கணும். அதை ஒரு தடவை பார்த்துட்டு நாம் கடந்து போறது மிக பொருத்தமா இருக்குமா நம்புறேன். என்ன கொடுத்து எஸ்ஐக்கியல் 14:14 கொஞ்சம் சீக்கிரம் வாருங்க. எஸ்ஐக்கியல் 14:14 வசனத்தை படிங்க. எஸ்ஐக்கியல் 14:14 படி.
அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நிதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள்
என்று
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
20 அதே வசனம் 20
நோவாவும் தானியேலும் யோபுவும் அதன் நடுவில் இருந்தாலும்.
யோபுவை குறித்து தேவன் எசேக்கியேல் புத்தகத்திலேயும் தெளிவாக குறிப்பிடுறது நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்ல, படித்த யாக்கோபு 5:1 நாம் புற கொண்டு வர, யாக்கோபு 5:1 நாம் பார்க்கும் பொழுது யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி யாக்கோபு எழுதுறது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. எனக்கு அறிவான தேவன பிள்ளைகளே, இப்பொழுது நாம வசனத்தை கேட்க பொறுமையோடு இருந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதிப்பார். சோ நம்பர் 1, யோபுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ற 1வது காரியம் என்னவென்றால், தேவன் பேரில் வைத்த விசுவாசத்தை விட்டு அவர் விலகவே இல்லை. யோபுட வாழ்விலே எவ்வளவோ போராட்டம், நெருக்கடிகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், இழப்புகள், விரப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்தாலும், இத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்விலே சம்பவித்தாலும், இவைகள் இத்தனை நடந்தும் அவன் தேவன் பேரில் வைத்த விசுவாசத்தை விட்டு விலகவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்ன கவனிங்க, பொதுவாக தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுது விசுவாசத்தை விட்டு விலகிறார்கள் தெரியுமா? பொதுவாக தேவ பிள்ளைகள் விசுவாசத்தை விட்டு எப்பொழுது விலகிறார்கள் தெரியுமா? வாழ்க்கையிலே நெருக்கடிகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, சில பேர்கள் அவைகள் தொடர்ச்சியாக வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தை விட்டு விலகக்கூடியதாக இருக்கு, விலகக்கூடியதாக இருக்கு. ஏன் தெரியுமா? கர்த்தர் எங்களோடு இருந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனை எங்களுடைய வாழ்வில் நடக்குமோ? கர்த்தர் எங்களோடு இருந்தால் இப்படிப்பட்ட நெருக்கடி எங்களுடைய வாழ்வில் தொடருமோ? கர்த்தர் எங்களோடு இருந்தால் இப்படிப்பட்ட பாடுகள் எங்களுடைய வாழ்வில் சம்பவிக்குமோ? கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இப்படிப்பட்ட துன்பங்கள் எங்களுடைய வாழ்வில் நடக்குமோ? ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், உண்மையாக வாழுகிறேன், உத்தமமாக ஜீவிக்கிறேன், தேவனை தேடுகிறேன். ஆனால் என்னுடைய வாழ்வில் இத்தனை நெருக்கடிகள் எதற்கு? அப்படி ஒரு கேள்வி உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே வாரத்துக்கு இடம் இருக்குது. அதே நேரத்தில் இப்படியான சூழ்நிலையிலே நாம் என்ன செய்வோம்னு சொன்னால், மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். என்ன தெரியுமா? ஏதோ கஞ்சாரியாக கத்திடத்தில் வந்து போறவர்களும், ஏதோ உண்மையில்லாமல் அவ்வப்போது தேவனோடு வாழ்றவர்களும், ஏதோ பிரகாரமாக வாழ்றவர்களை பார்ப்போம். அவர்களோட வாழ்வில் ஒரு நெருக்கடி இல்லை, ஒரு துன்பம் இல்லை, கஷ்டம் இல்லை, பாடில்லை. அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகள்லாம் ஓகோண்டு இருக்கிறாங்க. ஆகவே அவர்கள் நல்லா இருக்கிற, நான் கத்தரை தேடுகிறேன், உண்மையாக வாழ்கிறேன், உத்தமமாக ஜீவிக்கிறேன். ஆனால் என் வாழ்விலே இவ்வளவு போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள். ஆகவே நானும் அவர்களை போல இருந்து விட்டால் பரவாயில்லை. சோ இது ஒரு டெம்டேஷன் தான், இது ஒரு சோதனை தான். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்றது? அவன் தேவனுடைய யோபு தேவனுடைய தாசனாக இருந்தபடியாலும், அவன் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தபடியாலும், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்தபடியால் தான் இவ்வளவு சோதனையும் வேதனையும் அவருடைய வாழ்விலே. அவரும் மற்றவர்களை போல ஜீவித்திருப்பதாக இருந்தால் இத்தனை பாடுகளை சாத்தான் அவருடைய வாழ்விலே கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவன் தேவனுக்கு உண்மையாக உறுதியாக வாழ்ந்தபடியா, கர்த்தருக்கு முன் நீதிமானாக இருந்தபடியா சாத்தான் அவன் மேலே கண்டு வச்சா. எப்படியாவது பிசாசின நோக்கம் என்ன, சாத்தான நோக்கம் என்ன? எப்படியாவது யோபுவை தேவனை விட்டு பிரிச்சனன். நான் சொல்றது தயவு செய்து கவனிங்க. எனக்கு சரியாக பிரசங்கம் பண்ண தெரியாவிட்டாலும் என் மன உணர்வுகளை உங்களுக்குள்ள எப்படியாவது போடணும்னு வரும். என்ன கவனிங்க, சாத்தான நோக்கம் என்னவென்றால், எப்படியாவது யோபுவுக்கு தேவனோடு இருக்கிற அந்த உறவை உடைச்சிடணும். அதை அவனால சகிக்க முடியல. நான் பூமி எங்க சுத்தி திரிந்து வருகிறேன், எல்லாரும் எப்படியோ வாழ்றாங்க, ஆனா இவன் ஒருத்தம் மாத்திரம் தேவனோடு நெருங்கி நடக்கிறாங்க. இவன் ஒருத்தம் மாத்திரம் தேவனுக்கு உத்தமமாக இருக்க இவனும் விடக்கூடாது. ஆகவே இவனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவை எப்படியாவது உடைக்கணும். தேவனை விட்டு யோபை பிரிக்கணும். தேவன் மேல இவன் வச்சிருக்கிற பற்று உறுதி விசுவாசத்தை கெடுக்கணும். ஆகவே அவனை எப்படியாவது தொடர்றதுக்கு ட்ரை பண்ணா. ஆனா சாத்தான் யோபுவை தொடர்றதுக்கு அவன் வாழ்க்கையில ஒன்று இருக்கல, ஒரு ஓட்டையும் இருக்கல. ஆகவே என்ன செய்தான், டைரக்டாக தேவ சமூகத்து போன. ஆண்டவரே, நீர் அவனை தொடர்றதுக்கு எனக்கு இடம் கொடுத்தா பாருங்க அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி சவாலிட்டா பாருங்க. சொல்றது கேளுங்க, சொல்ல கேளுங்க. யோபு போல உண்மையும் உத்தமமாக வாழுகிற எந்த தேவோட பிள்ளைகளும் எந்த சாத்தான எந்த பிசாசு தொடவே முடியாது. நான் சொல்றது தயவு செய்து நம்புங்க, வேத வசத்தபடி சொல்றேன். அல்லஸ் நாம் இடம் கொடுத்தால் மாத்திரம் சத்துரு வருவா, தொடுவா. நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது அவைகள் ஊடாக நம்மளை அட்டாக் பண்றதுக்கு அவனுக்கு இடம் இருக்குது, உரிமை இருக்குது, ரைட் இருக்கு. ஆனா பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்காம தேவனோடு நாம் நெருங்கி வாழும் பொழுது, தேவனுக்கு முன்பாக உத்தமமாக ஜீவிக்கும் பொழுது, எந்த பிசாசும் எந்த ஆவியும் நம்மை தொட, அசுத்த ஆவியும் நம்மை தொட முடியாது. என்றால் தேவன் நம்மை பாதுகாக்கிறவரா இருக்க கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சோ நாம் இடம் கொடுத்தா பிசாசு உள்ளே வருவார். ஆனா நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்காட்டால் அவர் தொட முடியாது. ஆனால் யோபை பொறுத்தவரையில பிசாசு யோபை தொட முடியல. அவருடைய வாழ்வில் பிசாசு உள்ளே போய் கிரியை செய்யறதுக்கு எந்த விதமான ஓட்டையும் இருக்கல, எந்த விதமான ஒரு 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 பாவ செயலும் தேவனுக்கு விரோதமான குற்ற செயலும் அவருடைய வாழ்க்கையில காணப்படாதபடியால், ஆகவே அவன் உத்தமனாக இருக்கிறான் என்று சாத்தன் அறிந்தபடியால் தேவ சமூகத்தில் போய் தேவனிடத்தில் உத்தரவு கேட்கிறான் அவனை தொடர்றதுக்கு. வேற கவனிங்க, சாத்தான நோக்கம் இல்லாமனு தெரியுமா, எப்படியாவது யோபு தேவனை தூசிக்கணும், ஆண்டவருக்கு விரோதமாக பேசணும், ஆண்டவரை குற்றப்படுத்தணும். ஏன் தெரியுமா, ஆண்டவரே இப்படியாக உண்மை நான் சேவித்தேன், இப்படியாக உமக்கு முன்பாக குற்றமற்றவனாக வாழ்ந்தேன், இப்படியாக உமக்கு முன்பாக உத்தமமாக ஜீவித்தேன், இப்படியாக உமக்கு முன் உமக்கு பயந்து நான் வாழ்ந்தேன், ஆனால் என்ற வாழ்க்கையில இவ்வளவு துன்பங்கள் வந்தது என்ன. ஆண்டவரே நான் கதறுகிறேன், நீ காண காது கேளாதவர் போல இருக்கிறது. ஆண்டவரே நான் கண்ணீர் வடிக்கிறேன், நீ காணாதவர் போல இருக்கிறது. ஆண்டவரே நீ அப்படி இப்படி என்று சொல்லி அவன் எப்படியாவது தேவனை குற்றப்படுத்த வேணும், தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கணும், எப்படியாவது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய வேணும், எப்படியாவது தேவனை தூசிக்க வேண்டும் என்பதுதான் பிசாசு கண்ணாருதா கருத்தா இருந்தா. இதற்கு அடிப்படையாக சொல்ற வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, சொல்றதா பொறுத்து கொண்டு புரியும். இப்ப கவுடி அது முதலாம் அதிகாரம் 11 வசனத்திற்கு படி, முதலாம் அதிகாரம் 11 வசனம் படி. எல்லாரும் பாருங்க, நான் சொல்றத பாருங்க. முதலாம் அதிகாரம் 11 வசனத்துல சாத்தா என்ன சொல்றான் பாருங்க.
ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொழுவீரானால் அப்பொழுது அவன் உமது சமூகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும்
என்றார். அப்பொழுது அவன் உம்மை தூசிக்கானோ பாரு. சோ சாத்தாட்ட மோட்டிவேஷன் பாருங்க, இதை வச்சுக்கணும். அப்படியே 2 அதிகாரம் 5 வசனத்தை படி, 2 அதிகாரம் 5 வசனத்தை பாருங்க.
ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது சமூகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ.
அப்ப சாத்தாட்ட நோக்கம் என்ன, எப்படியாவது உத்தமமான தாசனாகிய இந்த யோபு தேவனை தூசிக்கணும், தேவனுக்கு விரோதமாக குற்றம் செய்யணும், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அவனை போய் சீன்றான் பாருங்க. சோ யோபு தேவனை தூசிக்க வேண்டும் என்பதே தாத்தாட நோக்கம் வந்தது. ஆனா இதை என்னொரு விதத்துல ட்ரை பண்ண தெரியுமோ, இங்க பாருங்க அந்த 2 அதிகாரம் 9 வசனப்படி, 2 அதிகாரம் 9 வசனம்.
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ.
இவ்வளவு நடந்தாயிட்டது பாருங்க, ஓடி ஓடி இவ்வளவு ஊழியத்தை செஞ்சியே, இப்படி எல்லாம் செவித்தியே, இவ்வளவத்தை அள்ளி தேவனுக்கு என்று கொடுத்தியே, ஆண்டவருக்கு என்று வாழ்ந்தியே, அர்ப்பணிப்போடு ஜீவித்தியே, ஆனால் முடிவு என்ன, உட வாழ்க்கையில நீ கண்டது என்ன, எல்லாம் போச்சுது, எல்லாம் போச்சுது, பிள்ளைகளும் போயிட்டாங்க, சொத்து எல்லாம் போயிட்டுது, இனியும் உங்களுடைய உத்தமத்துல உறுதியா இருக்கிறீரோ. அவ்வளோ இன்னும் எவ்வளவு காலம். ஆகவே அவ என்ன சொல்றார் கேளுங்க, தேவனை தூஷித்து
ஜீவனை விடுமென்றார்
செத்துபோ. யாரு யோபுடைய பதில், தேவனை தூஷித்து செத்துப்போம். சோ இந்த மூன்று வசனங்களை நாம் வைத்து பார்க்கும் பொழுது தெளிவாக நமக்கு சாத்தாண்ட நோக்கத்தை தெரியுது. என்ன தெரியுமோ, எப்படியாவது யோபு தேவனை தூஷிக்க வேண்டும், தேவனுக்கு விரோதமாக எழும்ப வேண்டும், தேவனுக்கு விரோதமாக பேசணும், தேவன் மேலே வைத்திருக்கிற பற்று, உறுதி, விசுவாசம் இவைகளை உடைக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு திட்டத்தோடு அவர் செயல்படுத்த நாம பார்க்க வேண்டியதாக இருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பாடுகள், இத்தனை பாடுகள் அவருடைய வாழ்க்கையில வந்தாலும் யோபு நம்பிக்கை விசுவாசத்தை விட்டு விலகவே இல்லை. அந்த வசனத்திற்கு படியுங்க, 13:15. யோபு என்ன சொல்ற பாருங்க, யோபு 13:15 அந்த நீதிமன்ற என்ன சொல்றாரு பாருங்க, 13:15.
அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன்.
போதும், கவனிங்க, என்ன வார்த்தைப்பா, இப்படியெல்லாம் இந்த ஒரு நல்ல நிலையில இருந்து கொண்டு ஒரு மனுஷன் இப்படி பேசினா பரவாயில்லப்பா. எல்லாத்தையும் இழந்து நிற்கதியாக நிக்கிற இந்த நேரத்திலும் தன் விசுவாசத்தை காத்துக்கொண்டு அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமோ, என்ன சொல்றா பாருங்க, படிக்கிற வசனத்தை திரும்ப,
அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன்.
பாருங்க, இப்படிப்பட்ட நிலைமையில இருந்தும் இந்த தேவ மனுஷோட வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன, அவர் இதை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை. அருமையர் தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொல்ல வர காரியம் தெரியுப்பா, பாடுகள் நமக்கு நம்முடைய வாழ்வில் ஒரு விசுவாச பரீட்சை போல. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்களின் நிருபத்தில் அவர் சொல்லுகிறாரு, 2 Corinthians 13:5, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல. அதை இவருக்கு படிக்கிறீங்க, சீக்கிரம் இருக்கு நேரம் பொறுப்படியால். 2 Corinthians 13:4-5 படிங்க.
ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள்.
நாங்களும் பரீட்சைக்கு நில்லாதவர்கள்
அறியீர்கள்.
இப்ப கொரிந்து சபையில ஏற்பட்ட குழப்பங்கள் பத்தியில் அவர் சொல்றாரு, விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை இருக்குது, ஒரு பரீட்சை இருக்குது, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்று சொல்றார். ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நீதிமானாக வாழ்ந்தாலும் சரி, உத்தமனாக வாழ்ந்தாலும் சரி, பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்துக்கும் ஒரு சோதனை உண்டு, சோதனை உண்டு, சோதனை உண்டு. பரிசுத்தமாக வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசத்துக்கு சோதனை வராதண்டு இல்ல, உத்தமமாக வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய விசுவாசத்துக்கு சோதனை வராதண்டு இல்ல, அவர்களுடைய விசுவாசத்துக்கு சோதனை வரும். அந்த சோதனையில நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொள்வதே நமக்கு ஜெயமும் பலமாக இருக்குது. ஆகவேதான் அப்போ சொல்றாரு, நாங்கள் பரீட்சைக்கு, விசுவாச பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்று சொல்லி சொல்றாரு. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதை சொல்லும் பொழுது ஜெபக்குமார், அகஸ்டின் ஜெபக்குமார் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுற ஒரு காரியம் என்று வருதுக்கு ஞாபகத்துக்கு வருது. அவர் சொல்றாரு, எழுதுற புத்தகத்தில், 3 நாட்களாக சாப்பாடு இல்லாம பசி, ஓடியத்துக்கு அலைந்து சைக்கிள் ஓடி வெயிலுக்குள்ள 3 நாட்களாக அலைந்து தெரிந்து ஓடியது செய்தார். ஒரு சாப்பாடு கூட அவருடைய வீட்டில் இருக்கிறது. 3 நாட்களாக பட்டினி, பிறந்த குழந்தை மா பாலுக்காக அழுகு, தண்ணி பச்சை தண்ணி தான் குடி கொடுத்துருக்காங்க. 3 நாட்கள் அவர் சொல்றாரு, புள்ள புடி கூட சாப்பிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு அவருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு, அது இன்றைக்கும் பீகார் அவருடைய ஊழியம் ஓடி வளர்ந்துருக்கு. பாரு, விசுவாசத்துக்கு பரீட்சை இருக்கின்றதை நாம மறக்கக்கூடாது. இந்த கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுடைய வாழ்க்கையில இத்தனை பாடுகள் வந்தும், இத்தனை சோதனைகள் வந்தும், இத்தனை வேதனைகள் வந்தும், இத்தனை கஷ்டங்கள் வந்தும், இழப்புகள் இறப்புகள் வந்தும் தன் விசுவாசத்தை விட்டவன் விலகவே இல்லை. ஆகவே நம் ஒவ்வொருடைய விசுவாசத்துக்கும் ஒரு சோதனை உண்டு, பரீட்சை உண்டு என்று சத்தியத்தை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது 7:7 இப்படியா சொல்லுறாரு, அழிந்து போகிற பொன் அக்னினால சோதிக்கப்படும், அதை விட விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் வேண்டியது அதிக நிச்சயம். ஆகவே பொன் வந்து சோதிக்கப்படுறதுக்கு அதை புடம்புறதுக்கு அக்னியில போடுறாங்க பாருங்க. அதை விட மேலான நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம் நிச்சயம் என்று அதே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். நான் சொல்ல வர காரியம் என்ன ஒன்றா, நன்றா கவனிங்க, நாம உத்தமமாக ஜீவிக்கிறதுனால பரிசுத்தமாக வாழ்றதால கர்த்தருக்கு அர்ப்பணித்து நாம வாழ்றதால நம்முடைய நமக்கு சோதனை வராதண்டோ, நம்முடைய விசுவாசத்துக்கு பரீட்சை வராதோன்றது இல்லை, வரும் வரும், அது விசுவாச பரீட்சை தான். ஆனால் இந்த விசுவாச பரீட்சையிலே நாம ஜெயித்தமாக இருந்தால் அது தேவனுக்கு மகிமையும் அது நம்முடைய வாழ்வுக்கு நம்முடைய நன்மையுமாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டு. யோபுடைய வாழ்விலே பல பாடுகள் வந்தாலும் பல நெருக்கடிகள் வந்தாலும் தன் விசுவாசத்தை காத்துக்கொண்டார். சோ இப்படி நான் சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டிலும் ஒரு மனுஷனை குறித்து நாம் ஒரு சுருக்கமாக அவருடைய கம்பியாபடி முடிக்க அடுத்த காலத்தை போக பார்க்கிறேன். புதிய ஏற்பாட்டிலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி லூக்கா 16 அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான் லாஸருடைய உண்மை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார். அவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சரி, இந்த ஐஸ்வர்யம் அனுதினமும் சம்பரமமாக வாழ்ந்து அவன் என்ன ரத்தாம்பரத்தை அணிந்து சம்பரமமாக வாழ்ந்து நன்றாக ஜீவித்தார். அவன் அடுத்தது அவன் ஏழை லாசருவை குறித்து சொல்லப்படுறது அவனுக்கு இருக்குன்னு சொல்ல ஒன்றுமே இல்லை. ஆனா ஐஸ்வர்யானுக்கோ இல்லைன்னு சொல்ல ஒன்றுமே இல்லை, லாசருவுக்கோ இருக்குன்னு சொல்ல ஒன்றுமே இல்லை. ரெண்டு பேருக்கும் இருக்கும் வித்தியாசம். ஆகவே ரெண்டு பேரும் ஒரு நாள் மரித்தார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். அதை நான் சொல்றது, பணக்காரனுக்கும் மரணம் உண்டு, படித்தவனுக்கும் மரணம் உண்டு, ஏழைக்கும் மரணம் உண்டு, பாமரன் எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு மரணம் உண்டு என்பது நிச்சயம். மனுஷன் ஒரு தடவை பறிப்பது பிற்பாடு அவனுக்கு நியாயத்துப்பை இருப்பதும் உறுதி என்று வேதம் நமக்கு சொல்றது, நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். பின்ன கவனிங்க, இப்ப இந்த லாசருவை குறித்து நாம ஆசிக்கிற காரியம் என்ன, அந்த ஐஸ்வர்யமான டைனிங் டேபிள் சாப்பாட்டு மேசைக்கு கீழே அனுதினமும் அவன் மேசையிலிருந்து விழுகிற துண்டு துணிக்கைகளினால அது அழகாக அந்த வசனம் சொல்றது, தன் பசியை ஆட்ட ஆசையாக இருந்தார். அப்படியானால் அந்த ஏழை லாசருவுக்கு அந்த அந்த பணக்கார டைனிங் டேபிள் இருந்து ஏதாவது துண்டு துணிக்க கீழே விழாவிட்டா அவனுக்கு அந்த முழுக்கப்பட்டதில்லை. இதுவரை அவனுக்கு பக்கத்துல பல நாய்கள் கிடைக்குது, நாய்கள் வந்து அவனோடு போட்டி போடுது, அந்த டைனிங் டேபிள் கீழே விழுகிறத சாப்பிடுறதுக்கு அந்த நாய்கள் அவனோட போட்டி போட்டு கொண்டு நாயோடு நாயா கிடக்கிறான். அவனை மதிக்கல், அவன் ஏழையாக இருந்தபடியா அவன் சரத்துல பருக்கள், யோபு சரத்துல பருக்க நிறைந்தவனாக இருந்தது போல லாசருவும் பருக்க நிறைந்தவனாக இருக்கிறான். எப்படி யோபு தனித்து விடப்பட்டவனாக காணப்படுறானோ இவனும் தனித்து விடப்பட்டவனாக காணப்படுறான். எப்படி யோபுவுக்கு எல்லாம் எதிராக இருக்கிறதோ அதுபோல இவனுக்கும் உலக காரியங்கள் எல்லாம் எதிராகவே இருந்திருக்கு. நாய்கள் வந்து லாசருடைய பருக்களை நக்கிற்று என்று வேதம் சொல்றது. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை தரம் இந்த பூமியில் இருந்திருக்கு. ஆனா ஒரு காரியம் என்னவோ, சாப்பிடுறதுக்கு வக்கில்லாவிட்டாலும், பட்டினி கிடந்தாலும், இருக்கிறதுக்கு இடமில்லாம இருந்தாலும், உற்றார் உறவினர்கள் ஒன்று ஒருவருமே இல்லாதிருந்தாலும் லாசரு தன் விசுவாசத்தை காத்துக்கொண்டான். அல்லேலூயா. ஆகவேதான் அவன் மறித்த போது விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் மடியில அவனுக்கு இடம் கிடைச்சது. காரணம் என்ன, இந்த பூமியில தன் விசுவாசத்தை காத்துக்கொண்டான். அவனுக்கு போராட்டம் வந்தது, அவருடைய விசுவாசத்துக்கு பரீட்சை வந்தது, போராட்டம் வந்தது, நெருக்கடிகள் இருந்தது, கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர்கள், கவலைகள், வாழ்க்கையில பிடிப்பில்லாத ஒரு நிலைமை தான். ஏன் வாழுகிறோம், அவருடைய வாழ்க்கை கண்ணீராகத்தான் இருந்தது. உலகத்துக்கு கருத்துக்கொண்டு ஒன்றுமே, ஒருவரும் அவனை மதிக்கிறதுக்கு அவனத்தில் ஒன்றுமே இல்லை. மிதிக்கத்தக்க காரியம் தான் அவருடைய வாழ்வில் இருந்தது. ஆனாலும் ஆனாலும் தன் விசுவாசத்தை அவன் காத்துக்கொண்டான். மறித்த போதும் ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் கிடக்கும் விடப்பட்டார். ஆனா இந்த ஏழை லாசருவோ தன் விசுவாசத்தை காத்துக்கொண்டு வந்தார். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி என்று தன் விசுவாசத்தை காத்துக்கொண்டார். விசுவாச பரீட்சையிலே ஜெயம் கொண்டான், வெற்றி கொண்டான். அவன் மறித்த போது விசுவாசியில தகப்பனாகி ஆபிரகாமர் மடியில் விடப்பட்டதுல என்ன ஆச்சரியம் என கரிமான தேவனுடைய பிள்ளைகளை. ஏன் நான் இதை சொல்றேன், எனக்கும் உங்களுக்கும் உண்மையாக தேவனுக்கென்று வாழுகிற ஒவ்வொரு தாசர்களுக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விசுவாச பரீட்சை இருக்குது இருக்குது என்பதை மறந்துடக்கூடாது. யோபு உத்தமனாக வாழ்ந்து சத்தியத்தின்படி அவன் ஜீவித்தும் சொல்லப்படுற சொல்லுறாங்க, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறதுக்கு முன்பு யோபு வாழ்ந்திருக்கணும்னு சொல்றான். யோபின் புத்தகம் முதலாம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வீழ்ச்சியை குறித்து படிக்கிறோம். இப்ப 42 அதிகாரத்துக்கு வரும் பொழுது அவருடைய எழுச்சியை குறித்து பார்க்கிறோம். முதலாம் அதிகாரத்தில் அவன் இருந்ததெல்லாம் இழக்கிறதை பார்க்கிறோம். இப்ப 42 அதிகாரத்துக்கு வரும் பொழுதோ இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டு பார்க்கிறோம். இதிலிருந்து நான் ஒன்று கற்றுக்கொண்டு என்ன தெரியுமோ, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர் என்றும் சகலமும் அவருடைய அண்டர் கண்ட்ரோலுக்குள், சகலமும் அவருடைய அதிகாரம் ஆளுகைக்கு கீழே இருக்குது என்பதை நாம் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்ல வந்த காரியம் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் யோபுடைய நிலைமையில் இருக்கிறோம், அல்லது நீங்களும் நானும் அந்த லாஸுடைய நிலைமையில் இருக்கிறோம். அவங்க இப்படிப்பட்ட நெருக்கடியில தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டார். அது ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு பிரியமானோம். யோபுடைய வாழ்விலே அவருடைய விசுவாசத்துக்கு சோதனை வந்தது, பாடு வந்தது, அதனால காத்துக்கொண்டார். அவர் என்னை கொன்று போட்டார், நான் மரித்து போனார். இப்படியே இருந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு கண்ணீராக என் வாழ்க்கை கழிந்தாலும், இரவு வந்தா எப்ப பகல் வரும் என்று காத்திருக்கு, பகல் வந்தா எப்ப வரும், இப்படியே என்னோட வாழ்க்கை கண்ணீர்ல கரைகிறது, ஆனால் இப்படியே இருந்து நான் செத்து போய்விட்டாலும் அவர் பேர நம்பிக்கை. அல்லேலூயா. என்னையே மனுஷனப்பா, என்னையே தாசர், என்னையே ஊழியக்கார். அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு மிகவும் பிரியமா இருந்தது. இன்னும் ஒன்று யோபு குறித்து சொல்லட்டுமா? யோபுட ஊழியம் அல்ல, அவருடைய வாழ்க்கை தான் தேவனுக்கு பெரியவர். Our life is very important than our ministry. சத்தியத்தை சொல்றேன், நம்முடைய ஊழியத்திலும் பார்க்க நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முக்கியம் முதலிடம் என்றதை தயவு செய்து மனதில் வச்சுக்கணும். ஒருவேளை நான் என்னதான் ஓடி ஓடி ஊழியம் செய்யலாம், எண்ணத்தை கொடுக்கலாம், எண்ணத்தை இழக்கலாம், ஆனா என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக சரியில்லாட்டா, உத்தமமாக இல்லாட்டா, அந்த ஊழியத்தை தேவன் விருப்பத்தோடு அங்கீகரிக்கவோ அக்செப்ட் பண்ணவோ மாட்டான். ஆகவேதான் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்த தேவன் ஆதியாகமம் 17 முதலாம் வசனத்தில் வந்து அவருடைய பவனை பார்த்து கேட்கிறாரு, எனக்கு முன்பாக வாழ்ந்து எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக. இந்த வார்த்தை கிட்டத்தட்ட 24 தேவனோடு நடந்த பிற்பாடு ஆண்டவிடத்தில் விசுவாசம் உள்ளவனாக இருந்து வீறு நடை போட்ட அந்த ஆபிரகாமுக்கு, கோத்திர தலைவனுக்கு, அவனுடைய முதிர் வயதில் 24 தேவனோடு நடந்த பிற்பாடும் வாழ்ந்த பிற்பாடும் ஆபிரகாமத்தில் வந்து ஆண்டவர் கேட்டது என்ன தெரியுமா? எனக்கு முன்பாக வாழ்ந்து குற்றப்பட்டவராக, உத்தமனாயிரும், பி பிளேம்லெஸ் உத்தமன் என்ற வாழ்க்கைக்கு ஆங்கிலம் சொல்றது பிளேம்லெஸ் குற்றமற்ற வாழ்வு, தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற ஒரு வாழ். ஸோ அவர் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட் தேன் அவர் மினிஸ்டர் என்று சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கை முதலாவது தேவனுக்கு பிரியமா, அடுத்தது நம்முடைய ஊழியம். இந்த முறைகளை தயவு செய்து, பரிசுகளை தயவு செய்து பார்த்தா, காட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் அவர் லைஃப் விரோதமாக அவன் பாவம் செய்யவில்லை. சோ பாடுகள் இருந்தாலும் விசுவாசத்தோடு விலகையில் மட்டுமல்ல, பாடுகள் மத்தியிலும் அவன் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்யலை. ஆதாரம் நம்ம படிப்போமே, அதே யோபு புஸ்தகம் 2
எல்லாவற்றிலும்
யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அது
22
யோபு பாவம் செய்யவில்லை,
தேவனை பற்றி குறை சொல்லவும்
தேவனை குறித்து குறை சொல்லல, தேவனை குறித்து குற்றப்படுத்தேன். ஆண்டவரே, உத்தமமாய் உம்மை சேவித்தேனே, இத்தனை வேதனைகளை என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்து சொல்லி ஆண்டவரை குறித்து குறை சொல்லி குற்றப்படுத்தி ஆண்டவர் விரோதமாக தன் பாயினால் அவன் பாவம் செய்யல. சோ அப்போது வாசித்த எஸ்ஐகே தீர்க்கதரிசி புத்தகத்தில் யோபை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, யோபு ஒரு நீதிமான் என்று சொல்லி தெளிவாக சொல்றேன். கண்டுகொண்ட ஒரு உண்மை என்னவென்றால், சத்தியம் என்னவென்றால், உண்மையாய் உத்தமமாய் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள், நான் சொல்றதை தயவு செய்து கவனிங்க, நீதிமான்களாய் தேவனுக்கு முன்பாக உத்தமமும் உண்மையுமாக வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாயினால பாவம் செய்ய மாட்டார்கள், தேவனை குற்றப்படுத்த மாட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளையிலே சம்பவங்கள் நடக்குது, நாம விரும்பாத விருந்தாளிகளாக அவ்வப்போது சில பாடுகள் வேதனைகள் திடீர் திடீர் வாழ்க்கை தாக்கும் பொழுது நாம தடுமாறி நாம் எங்க தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். நான் சொன்னேன் கவனிங்க, முறுமுறுப்பு ஒரு அவவிசுவாசத்தின் அடையாளம், முறுமுறுப்பு அவபக்திக்கு அடையாளம் என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்றேன். எங்க அவவிசுவாசம் தாண்டவமாடுதோ அங்கே முறுமுறுப்பு இருக்கும். இதற்கு ஆதாரமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது எவ்வப்போது எங்கெல்லாம் அவர்கள் முறுமுறுத்திருக்கார்கள், எங்கே அவவிசுவாசம் தொட்டினதோ அங்கே அவர்கள் முறுமுறுத்தார்கள். முதலாவது அவர்கள் பார்வணி சேனையை கண்ட உடனேயே எழுத்திலே எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லைண்டா எங்களை கொண்டு வந்தீங்க. லார்ட் யூ ஹேட் எ மிஸ்டேக். கத்தாவே நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. என்ன தப்பு? நீங்க புலப்பட்டீங்க. என்ன பிள்ளை? எழுத்துல எங்களை விட்டுருக்கலாம், நாங்க இருந்திருக்கலாம், அங்க அடிமைத்தனத்தில் இருந்து, ஆனா நீர் எங்களை கொண்டு வந்தது தப்பு. தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கா யாரு? தேவ காட்ஸ் பீப்பிள். அது அந்நிய ஜனங்கள்டா பரவாயில்ல, தேவ ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுப்பு ஒரு அவவிசுவாசத்தின் அடையாளம், முறுமுறுப்பு அவபக்திக்கு அடையாளம். உண்மை சொல்றேன். நாம பார்க்கும் பொழுது இத்தனை சம்பவம் நடந்த பிற்பாடு, இத்தனை வேதனைகள் நடந்த பிற்பாடு அவனை குறித்து வேத சொல்றது, யோபு எல்லாவற்றிலும் பாவம் செய்யலை சொல்லி. இந்த இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்றது, யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யலை. நம்முடைய வாழ்வில் ஏதாவது ஒன்று சம்பவிச்சுட்டா என்னெல்லாம் கிடைக்கிறோம் இல்லையா? எதெல்லாம் கிடைக்கும் ஒன்று உண்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது. யோபுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அவன் பொறுமையாக இருந்திருக்கான். இதை குறித்தான் ஞாபகப்படுத்தும் பொழுது ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தரை செய்கையிலே மறந்திருக்கு. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகள் வரும் பொழுது நாம் தேவனுக்கு விரோதமாக முறமுறுக்காம பொறுமையோடு கர்த்தர் மேல நம்பிக்கையாக இருக்கிறது நல்லது. அல்லது போனால் பாடுகளும் நெருக்கடிகளும் வரும் பொழுது மற்றவர்களை நாம குற்றப்படுத்தாம, இப்ப ஒன்று நாம தேவனை குற்றப்படுத்துவோம், அப்படி தவிர மற்றவர்களை நாம குற்றப்படுத்தப்பாங்க. அப்படி நாம் செய்யும் பொழுது தேவ நோக்கத்தை நாம இழந்து போறதுக்கு, தேவ திட்டத்தை நாம இழந்து போறதுக்கு இடம் இருக்கு. நன்றா கவனிங்க, என்ன சொன்ன கவனிங்க, பாவத்தின் விளைவுகள் நம்ம பாடுகளுக்குள்ளே கொண்டு போவோம். நான் சொல்றது கொஞ்சம் சிந்திங்க. நான் சொல்றது பாவத்தின் விளைவுகள் நம்மை பாடுகளுக்குள்ளே கொண்டு போகும். ஆனாலும் பரிசுத்தவான்களுக்கு வருகிற பாடுகள் எல்லாம் பாவத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் என்று சொல்றதுக்கும் இல்லை. நல்லா சொல்றதை சிந்திங்க. நான் சொல்றது, சோ பாவத்தின் விளைவுகள் நம்மை பாடுகளுக்கு உட்படுத்தும். விளங்கப்படுத்துற கவனிங்க, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தேவோட ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது, தேவோட கற்பனைகளை நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகின போது, தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் பேசியும் அவர்கள் கேட்காத பட்சத்தில் தேவன் பல பாடுகளுக்களையும் உபத்திரவுகளையும் அவர்களை விட்டார் என்பது நம் வேதத்தில் பார்க்கிறோம். சோ அவர்கள் செய்த பாவத்தின் தண்டனையாக, பாவத்தின் விளைவாக அவர்கள் பாடுகளுக்குள்ளே செல்ல வேண்டியதாக இருந்தது. இன்னும் ஒன்று சொல்லட்டுமோ, பாவத்தின் விளைவாக சில வியாதிகளும் மனுஷருக்கு வாரத்துக்கு இடம் இருக்கு. ஐந்தாம் அதிகாரத்திலே நாம பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 38 வருஷமாக பாடு பாடு என்ன படுத்த படுக்கையா இருந்த ஒரு மனுஷனை குணமாக்குறது நாம பார்க்கிறோம் இல்லையா? அந்த மனுஷனை பிற்பாடு ஆலயத்தில் கண்ட பிற்பாடு அவரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதை விட அதிக கேடு உனக்கு வராதபடி இனிமேல் பாவம் செய்யாது அப்படி சொன்னாரு. அர்த்தம் என்ன? 38 வருஷமாக அவன் படுத்த படுக்கையாக பார்ப்பேன், வியாதிப்பட்டு கிடந்தது காரணம் என்ன? அவன் செய்த பாவத்தினால் உண்டான விளைவல்லவாது. இன்னும் ஒரு காரியம் சொன்ன கேளுங்க, ஏசு ஒரு வீட்டில் இருக்கிறார், போதிச்சுட்டு இருக்கிறார், திரும்ப பார்த்தோட திமிர்வாத காரணம் 4 பேர் சுமந்து விடுவார. ஜனங்கள் மிகுதியா கிடந்தபடியார் உள்ள போக வழியில தட்டோடுகளை பிரித்து, அட 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 விசுவாசம் சில வேளையில அடுத்தவன் ஓடுகளையும் பிரிக்குமோ, கூரையை கூட வறுப்பியாக்குது பாருங்க. தட்டோடுகள் வழியாக மேல இருந்து 4 கைத்தல இறக்குறாங்க. இயேசுக்கு முன்பாக ஒரு ஒருத்தன் என்ன படுத்த படுக்கையாக பெட்ல கீழே வா. இப்போ கவனி, ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன தெரியுமோ, மகனே உன் பாவங்கள் உனக்கு. முதல் இயேசு அவனை பார்த்து நீ என்ன சுகமாக்கு, அற்புதம் உனக்கு, ஆரோக்கியம் ஒரு வார்த்தை சொல்ல. நன்றா அந்த வசனத்தை கவனிச்சு பார்த்து படிக்க தெரியும். இயேசு அவனை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இப்படி சொன்ன உடனே வேத மாதருக்குள்ள குழப்பம், பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவன் யாரு? அப்பதான் அட சொன்னார், எது எழுது? பாவங்கள் மன்னிக்கு பண்ணது எலும்பு நடுவு, எலும்பு உன் படிக்கிறது. அர்த்தம் என்ன? அவன் பாவங்கள் இயேசுவினாலே மன்னிக்கப்பட்ட பிற்பாடு படுக்கையில வந்தவன், படுக்க படுக்கையாக கிடந்தவன் எழுந்து நடந்தார். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவன் வியாதிப்பட்டு திமிர்வாதனாக காரணம் கிடந்த காரணம் என்ன? அவன் வாழ்க்கையில் இருந்த பாவத்தின் என்ன சம்பவம் என்ன வயது இல்லையா? பாவத்தினால் உண்டான விளைவல்ல வயது. கேளுங்க கேளுங்க கேளுங்க, பாவம் நம்மை பாடுகளுக்குள்ளாக நடத்தும். அதே நேரத்தில் பரிசுத்தவான்களுக்கு பாருங்க, எல்லா பாடுகளும் பாவத்தின் விளைவடுவதில்லை. இப்ப யோபு எடுத்துக்கொள்ளுங்க, யோபுடைய வாழ்வில் அவனுடைய வாழ்வில் குற்றம் இருக்கல, தேவனுக்கு விரோதமான பாவம் இருக்கல. அப்ப அவனுடைய வாழ்வில் இந்த பாடுகள் வந்ததுக்கு காரணம் என்ன? அது தேவனுக்கும் பிசாசிக்கும் சாத்தானுக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு சவால். நீ என்னதான் செய்தாலும் அவன் என்ன தூசிக்க மாட்டான். ஐ பிலீவ் இன் ஜாப். நான் யோபு நம்புறேன். இப்ப ஒரு காரியம் சொல்ல கேளுங்க, கேக்குறீங்களா? நாம் எல்லாரும் அடிக்கடி ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே ஐ பிலீவ் யூ லார்ட், கர்த்தாவே நான் உண்மை நம்புகிறேன், ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிறேன், சொல்லுங்க சொல்லுங்க, சரி சத்தியம். ஆனா மறுபக்கம் என்ன தெரியுமா? மறுபக்கம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் அதிகமாக ஒரு பக்கத்தை தான் நம்ம பார்க்கறதால தான் நமக்குள்ள ஏற்படுற பல பிரச்சனை. என்ன தெரியுமா? கர்த்தரை நாம நம்பணும், சத்தியம். ஆனா அதே நேரத்தில் தேவன் நம்மை நம்பலாமா? என்னையும் உன்னையும் தேவன் நம்பலாமா? என்னையும் உன்னையும் நம்பி தேவன் பொறுப்புகளை ஒப்பு கொடுக்க முடியுமா? என்னையும் உன்னையும் நம்பி ஆண்டவர் ஊழியங்களை தர முடியுமா? என்னையும் உன்னையும் நம்பி ஆண்டவர் வரங்களை வல்லமைகளை தர முடியுமா? உன்னையும் என்னையும் நம்பி ஆண்டவர் வெளிப்பாடுகளை தர முடியுமா? பட் ஆண்டவர் யோபு நம்பினார். அவைதான் கொடுத்த செஞ்சுவார், என்னத்தை செய்ய போற செஞ்சுவார். அவன் என்ன மறுதளிக்கவே மாட்டான், விசுவாசத்தை விட்டு விளக்கவே மாட்டான், அவன் என்ன தூசிக்க மாட்டான். சாத்தானுக்கு சவால் விட்டார். ஒரு மனிதனை கொடுத்து நம்மை போல பாடுள்ள மனுஷன் யோபுல பார்க்க இன்றைக்கு நமக்கு மேன்மையான ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டு. ஏன்னா நம்முடைய கையில முழு வேதம் இருக்குது. பாருங்க, தேவன வரங்களினால் தேவ ஆவியினாலே அருளப்பட்ட வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்முடைய கரத்துல இருக்கு. ஆனா யோபுடைய காலத்துல அப்படி ஒண்ணு இருக்கல, அவருடைய கையில அப்படி இருக்கல, வேத வாக்கியங்கள் அவருடைய கையில் இருக்கல. ஒண்ணு, ரெண்டாவது, இன்னைக்கு தேவ ஆவியானவர் நமக்குள்ளேயே வாசமா இருக்கிறார். இந்த அனுபவம் அவனுக்குள்ள இருந்ததாக இல்லை. நாம பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் பரிசுத்தவான்களை பார்க்க, புதிய ஏற்பாட்டு பக்தர்கள் பரிசுத்தவான்கள் மேன்மையான ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர்கள் என்பதை நாம் அறியணும் இல்லையா? சோ ஆகவே யோபுவை தேவன் நம்பினாரு. சோ நம்மை தேவன் நம்ப முடியுமா? அப்போ சொல்றாரு, உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை நேர்கொடுத்த மோசே குறித்து ஆதரவு சொல்லும் பொழுது, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை, எவ்ரி கார்னர் ஆஃப் த சர்ச், எவ்ரி கார்னர் ஆஃப் த சர்ச் இஸ் சோ ஃபெய்த்ஃபுல், ஹி இஸ் மை சர்வன்ட். என்னுடைய வீட்டில், என்னுடைய ஆலயத்தில் மோசே எங்கும் உண்மை. அவனை குறிச்சு நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? உண்மையான தேவோட ஊழியருக்கு விரோதமாக பேசுறது குறித்து நம்மளுக்கு கவலைப்படுது. அது ஆண்டவரை துக்கப்படுத்துறது மாத்திரம் இல்லை, ஆண்டவரை கோபப்படுத்துறது கூட. நமக்கு தெரியாத காரியங்கள் எல்லாம் கிடைக்கிறதுல நல்லதில்லை. தேவோட பிள்ளைகளை வேதம் சொல்றது, இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியிலும் கர்த்தருக்கு விரோதமாக யோபு பாவம் செய்யல, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு காரியம் சொல்லட்டுமா? கவனி கேளுங்க, யோபு பாடுகள் வியாதிகள் விளப்புகள் இறப்புகள் மத்தியில் அவைகளால் மிகவும் வேதனைப்பட்டு நொறுங்குண்டு போனான். அவருடைய இருதயம் உடைந்து போட்டு நொறுங்கிட்டு போயிட்டு. ஆனா ஒரு காரியம் என்ன தெரியுமா? கவனிங்க கவனிங்க, தான் வேதனைப்பட்டாலும் தன் தேவனை அவன் வேதனைப்படுத்தல. மனதில் வச்சுக்கணும், தான் வாழ்க்கையில வேதனைப்பட்டாலும் தேவனை வேதனைப்படுத்தல். அவன் தான் நீதிமா, அவன் தான் தேவனுடைய தாசன், அவன் தான் உத்தமன், அவன் தான் தேவனுக்கு பிரியமானவன். தான் வேதனைப்பட்டான், தன் தேவனை அவர் வேதனைப்படுத்தல. ஒரு தேவனை ஊழியக்காரன் எப்படியாக ஜெபம் பண்ணுவார்? ஆண்டவரே நான் வேதனைப்பட்டாலும் உண்மை வேதனைப்படுத்திடக்கூடாது, நான் பாடுபட்டாலும் உண்மை வேதனைப்படுத்திடக்கூடாது. பாடுகள் இல்லாத கிறிஸ்தவ வாழ்வு கிடையவே கிடையாது. சிலுவையும் சீசனையும் பொறுக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பாடுகள் உண்டு. பாடுகள் எல்லாம் பாவத்தினால வருதென்று அல்ல என்று நான் இப்படி சொல்லிட்டேன். மறுபக்கத்தில் 2 தீமோத்தேயு 2:12 நாம் வாசிக்கும் பொழுது, அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய தாசர்களுக்கு, தேவனுடைய ஊழிகளுக்கு பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது இல்லையா? 2 கொரிந்தியர் 11 நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் தன் பாடுகளை பட்டியலே போடுற. ஏன் அந்த நான் யோசித்து பார்த்தேன், பவுல் தான் பட்ட பாடுகளை பட்டியல் போட்டது காரணம் என்ன? நான் இவ்வளவு பாடுகளை நான் பட்டிருக்கின்றதை என்ன தம்பட்டம் அடிக்கிறதுக்கு அவன் போடல. இத்தனை பாடுகளை அவன் பட்டிருக்கிறதை நாம பார்க்கும் பொழுது, நாம படிக்கும் பொழுது, அவைகள் நமக்கு ஒரு சவாலாக, நமக்கு ஒரு சான்றாக இருக்கட்டும் என்று தேவன் அவை ஆவினால் அவைகள் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு தேவனோடு நாம வாழ்கிற உண்மையான வாழ்விலே பல நெருக்கடிகளை நாம சந்திக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணியிலே, ஊழியத்திலே, ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்றதுலே பல வேதனைகள், பல கஷ்டங்கள், பல பாடுகள், பல துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம். ஆனா ஒன்று தெரியுமா, ஒன்று தெரியுமா, இவைகள் தான் நமக்கு பல்லோர் ராஜ்யத்திலே மகிமையாக இருக்கும் என்று கர்த்தருடைய நாமத்தினும் சொல்றேன். இவர் வேறு ஜெபக்குமார் சொல்றாரு, அவர் ஜெபிக்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் எனக்கு பாடுகள் வரட்டும். எனக்கு அது அவரை படிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியம், இப்படி உனக்கு பாடுகளே வரக்கூடாது, எனக்கு வேதனையே வரக்கூடாது, துன்பங்களே வரக்கூடாது என்று ஜபிக்கிற விசுவாசத்தை குறித்து கேள்விப்பட்டு. ஆனா இங்க ஒரு பரிசுத்தமான ஒரு தேவன மனுஷன் ஜபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு பாடுகள் வரட்டும் அப்படின்னு சொன்னார். இந்த ஒரு வாழ்க்கையில தான் உமக்காக பாடுகள் அனுபவிக்க முடியும். பரலோகத்துல வந்து நான் உமக்காக பாடு அனுபவிக்க மாட்டேன். இந்த ஒரு வாழ்க்கையில தான் உம்முடைய வசனத்து நிமித்தம், உம்முடைய ஊழியத்து நிமித்தம், உம்முடைய ராஜ்யத்து நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். வரட்டும் பாடுகள், என்ன செய்யும் எனக்கு. பாடுபட்டு அடிக்கப்பட்டு பிலிப்பு சிறையில தொழுமரத்துல கால்களை தூக்கி விட்டு கிடக்கிறான், அடிச்ச அடிகளால சவுக்கால் அடிச்சு ரத்தம் ஓடுது, காய கரைகள், வேதனை தெரியுமா. நடுராத்திரியில சிறையில தொழுவத்துல கால்கள் மாட்டப்பட்டு இருக்கும் பொழுதும் தேவனை துதித்து பாடி இருக்கிறார். அட 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 அட, துன்பங்களை என்ன செய்யும், பாடுகள் என்ன செய்யும், ஆண்டவரை விட்டு என்ன பொறிக்குமோ. அல்லது ஆபிரகாம், ஆதாமுக்கு தேவனோடு இருந்த உறவை சாத்தான் உடைச்சு ஜெயித்தது போல எங்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற உறவை சாத்தான் உடைக்க முடியுமோ. யோபு சலஞ்சு பண்ணார், என்னதான் நடந்தாலும் நான் செத்தாலும் என் உத்தமத்தை விட்டு விலக மாட்டேன். பாடுவேன், ஏன் அதிகம் போவார். யோபு, அப்போஸ்தலனாகிய பவுல் பாடுவே, தாவீது பாடுவே, யோசேப்பு பாடுவே, இதெல்லாம் நான் விவரிக்கணுமா. மேகம் போன்ற இத்தனை தரதான சாட்சியை நம்மை சூழ்ந்திருக்கு. அதிகம் ஏன் போவார், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுவதற்கு முதல்ல சிலுவையில் பாடுவதற்கு சொல்லுவாங்க, கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு அந்த பாடுகளை அவர் நினைக்கும் பொழுது அவருடைய ரத்த நாளங்கள் நரம்புகள் வெடித்து ரத்தம் கொட்டி அந்த அளவுக்கு இவ்வெந்துருவ அகினி வேதனைக்குள்ளதாக கடந்தது. ரத்தம் நரம்புகள் வெடித்து ரத்தம் நிலத்தில் கொட்டி இருக்குது. இத்தனை போட்டது பாடு ஏச என்ன குற்றம் செய்தார், என்ன பாவம் செய்தார், பட் பாடுகளுக்குள்ளாக கடந்து சென்றார். வேத சொல்லு விபரீதங்களை சகித்த அவரே நினைத்து ஒரு பர் சொல்லுவான் இப்படியாக ஜெவமிடுவார், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்து நிமித்தம், நம்முடைய வசனத்து நிமித்தம் எவைகளையெல்லாம் நான் சகிக்கணுமோ அவைகளை சகிக்க எனக்கு விளந்தார். உம்முடைய வசனத்து நிமித்தம் எவையெல்லாம் நான் பொறுக்கணுமோ அவையெல்லாம் பொறுக்க எனக்கு விளந்தாருங்க. ஏன்னா மாமிசத்துல இதையெல்லாம் நாம பொறுக்க முடியாது. நான் உடனே அவர்கள் யாரோ யாரந்தன் அவர் என்னை குறித்து பேசுவதை கதைக்கிறது. அது மாத்திரமே என் பக்கம் நீதி இருக்குது, ஆகவே அடிச்சு சொல்ற நான் நிறவராது வேண்டி தங்க நீதிக்காக போராடுறவர்கள் எல்லாம் கூடியதார். ஈவன் தேவட பிள்ளைகள் மட்டும் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நீதிக்காக போராடுறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க, கொடி எடுக்கிறாங்க, கோஷம் விடுறாங்க. ஆனா தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் நீதிக்காக போராடுறது பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் நீங்கள் அநியாயத்தை சகிக்க கூடாது அப்படின்னு அப்போஸ்தலர் பவுல் கிறிஸ்து நமக்காக எத்தனை சகித்திருக்க, குட்டும் போதும் துப்பும் போதும் கன்னத்தில் அறையும் போதும் பொறுத்தார், சகித்தார். அவரை நிந்திக்கும் போது பரிகாசம் பண்ணும் போது சகித்தார். உன்னை நினைச்சிருப்பாரு, என்ன நினைச்சிருப்பார், எனக்கு அறிவார் தேவட பிள்ளை பாடுகள் பத்தியிலும் பொறுமையை காத்துக்கொண்டதை நாம் பார்க்கணும். சீக்கிரம் முடிக்கணும். மூன்றாவது நாம் யோபுட வாழ்க்கையில நாம பார்க்கும் பொழுது என்ன கவனிங்க, மூன்றாவது காரியம் யோபு தேவைகளுக்காக தேவனை தேடலை. நல்ல விளையாட்டு, இந்த உலக தேவைகளுக்காக யோபு தேவனை தேடல. ஸ்தோத்திரம் ஆதாரமாக கொண்டு 21 வாசிக்க, முதலாம் அதிகாரம் 21 வாசிக்க, சீக்கிரம் பாருங்க.
நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா எவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார்.
இது எப்ப சொல்லியிருக்க தெரியுமோ, எப்ப சொல்லியிருக்க தெரியுமோ, எருதுகளை எல்லாத்தையும் சாச்சிட்டு போயிட்டாங்க, கடுதைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, ஆடுகள் எல்லாத்தையும் அபகரிச்சு கொண்டு போயிட்டாங்க, ஒட்டகங்கள் எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிட்டாங்க, வேலைக்கார எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்க. இப்ப எல்லாவற்றுக்கும் மேலாக பணாந்தர வழியாக வந்த பெருங்காற்று வீட்டில் மோதி பிள்ளைகள் 10 பேர், 7 குமாரர் 3 குமாரத்திகள், 10 பேரை ஒன் த ஸ்பாட் அதே ஸ்தலத்தில் கொண்டு போட்டு. இவையெல்லாம் நடந்த பிற்பாடு வேறு சொல்றது அந்த வசனத்தை சொல்ற, நிர்வாணியாக நான் வந்தேன், நிர்வாணியாக கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் முதிர்ச்சியும் பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இட் இஸ் அ சேலஞ்ச் டு மீ, இட் இஸ் அ சேலஞ்ச் டு யூ. உனக்கும் எனக்கும் இது ஒரு சவால் இல்லையா? கத்தர் கொடுத்தார், சொத்துக்கள் எல்லாம் போயிட்டு, கிழக்கத்தி புத்திர எல்லாரும் பார்க்க அவன் பணக்காரனா இருந்திருக்கான், செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்கான், எல்லாம் ஒரே நாளில் வித்தின் பண்டே ஹேஸ் கோன் அவே, எவ்ரிதிங் எல்லாம் போயிட்டு, எல்லாம் இப்ப பிச்சைக்காரன போல ஆயிட்டா. அது மாத்திரமில்லை, கற்பத்தின் பிள்ளைகள் 10 பிள்ளைகள் சுகபலமாக இருந்து ஆட்டசாட்டமாக இருந்து செல்வ செழிப்போடு இந்த 10 பிள்ளைகள் ஒரே நேரத்தில் வியாதிப்பட்டு மறிக்கல, அல்லது என்ன விபத்திலும் மறிக்கல, திடீர்னு ஒரு காற்று வந்து அடிச்சு இப்படி நடக்கணுண்டா? எப்படி என்ன இதையெல்லாம் நடந்தும் அவர் சொல்றா என்ன தெரியுமோ? கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். சாட்சி, இவ்வுலக தேவைகளுக்காக யோபு தேவனை தேடினார். ஆனா சாத்தான குற்றச்சாட்டு என்ன தெரியுமோ? அவன் விருதாபாகவா உண்மை சேவிக்கிறான்.
கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சர்மாக்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறோன் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார்.
படி அடுத்த வசதி படி.
அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக யோபு விருதாபாகவா
விருதாபாகவா உண்மை சேவிக்கிறான். வீணாகவா அவன் உண்மை சேவிக்கிறான். நீர் அவன் கைகளை கிரியைகளை ஆசீர்வதித்தபடியால் அவன் உண்மை சேவிக்கிறான். அந்த சேலஞ்ச், இதுதான் தேவனுக்கும் சாத்தானுக்கும் அந்த சேலஞ்ச். இப்ப சாத்தான் என்ன சொன்ன? நீர் அவன் சம்பத்தை பருக பண்ணிருக்கிறீர், நீர் அவன் ஆடு மாடுகள் அவனுடைய பொக்குசங்களை எல்லாம் காப்பாற்றுகிறீர், அவனை சுத்தி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியெடுத்து பாதுகாக்கிறீர், ஆகவேதான் அவன் உண்மை சேவிக்கிறான். அதாவது இந்த உலக தேவைகளுக்காகவே அவன் உண்மை சேவிக்கிறான் என்று சொன்னார். ஆனா ஆண்டவர் சொன்னார், நோ நோ, அவன் அதுக்காக என்னை சேவிக்கல என்று சொல்லி தேவன், இந்த உலக தேவைகளுக்காக அவன் என்னை சேவிக்கன்னு சொல்லி தேவன் சாத்தானுக்கு சவால் விட்டான். இதன் அடிப்படையில் தான் இந்த போராட்டம், இந்த காரியம் நடந்திருக்கிறதுக்கு நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. வேற கருமான தேவன பிள்ளைகளே, யோபு இந்த உலக தேவைகளுக்காக கர்த்தரை சேவிக்கிறது என்று சத்தியத்தின்படி நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதோட பற்றி ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம், நேரம் புறப்படும். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 19 வசனம் எல்லாரும் இருக்க படிங்க பாருங்க. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 19 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 15:19,
இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்து மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால்,
இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்து மேல நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால்,
எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம்.
யாருக்கு இந்த வசனம் எழுதப்பட்டிருக்குது? விசுவாசிகளுக்கு. உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்ல வந்த காரியம் என்ன தெரியுமோ? இவ்வுலக தேவைகளுக்காக மாத்திரம், இந்த உலக தேவைகளுக்காக காரியங்களுக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்து மேல நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்பமாக இருந்தால், உலகத்திற்கு எல்லா மனுஷனும் பார்க்க நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள். அவவிசுவாசிகளும் பார்க்க நாம சொல்றதை கேளுங்க, அவவிசுவாசிகளும் பார்க்க விசுவாசிகள் பரிதபிக்கப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். எப்பொழுது என்றால், இந்த உலக தேவைகளுக்காகவே தேவனை தேடுறது. நம்முடைய மனசாட்சி நமக்கு சாட்சி. சி, நம்ம கொஞ்சம் நான் சீவிக்கு பார்க்கறது நல்லது. இன்னைக்கு நாம பொதுவாக என்ன செய்ய தெரியுமா? அவர் இந்த பசத்தை கேட்கணும், இவர் இந்த பசத்தை கேட்கணும், அவர் திறந்தார், இவர் திறந்து மாறும். உண்மைதான், அடுத்தவும் மாறுது இருக்கிறது. நாம் மாறணுமே, நான் திறந்தனுமே. இதை கடிவர் தேவடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தின் தேவைகளுக்காக ஆண்டவரை தேடுறோமா, அல்லது அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறபடியாக அவரை நாம் தேடுகிறோமா? இயேசு கிறிஸ்து தேவடைய குமாரன் என்றும், நம்மை பாவத்திலிருந்து மூத்து ரட்சிக்க வந்த தெய்வம் என்றும் அவரை விசுவாசித்து அவரை தேடுகிறோமா, அல்லது இந்த பூமிக்குரிய தேவைகளுக்காக மாத்திரம் நாம தேடுகிறோமா? இன்னைக்கு ஆகவேதான் நாம பல பிரச்சனைகளுக்கு பிரதிமா, நம்முடைய இந்த பூமிக்குரிய தேவைகளுக்காக நாம் ஆண்டுதல் மண்டாடுறோம், கேட்ட காரியங்கள் கிடைக்காவிட்டா உடனே நாம முறுமுறுக்க ஆரம்பிச்சோம். ஆனா யோபு அப்படி முறுமுறுக்க இல்லை, தேவன் விரோதமாக பாவம் செய்யல. இவ்வுலக தேவைகளுக்காக மாத்திரம் அவன் தேவனை தேடல, தேவனை தேவனாகவே தேடின. ஆகவே நாம் ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவன் தேவனாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு தேவைக்காக ஆண்டவரிடத்தில் பொருளாக இருக்கக்கூடாது. மறுபக்கத்தை நான் சொல்ல போனா, நாம வேண்டி கொடுத்ததுக்கு முன்னமே நம்முடைய தேவை இன்னது என்று அவர் அறிந்திருக்கிறார். God knows everything. What do you need? உனக்கு என்ன தேவை என்பதை நீ ஜெபிக்கிறதுக்கு முதலே அவர் அறிவார். ஆனா நாம கேட்க வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கார். அப்பதே கேட்டா கள்ள தர மாட்டோம் சொல்லி சொல்லியிருக்கார். அனுமானத்தின் பிள்ளைகளே, ஆனா தேவனுக்காக மாத்திரம் நாம் இந்த பூமிக்குரியவர்கள் எல்லாம் இந்த பூமியோடே போயிடும். ஆனா நாம் காண்கிறவர்கள் இல்ல, காணாதவர்களை நம்புறவர்களாக தேடுறவர்களாக நாம் இருக்கணும் என்று வேதன் நமக்கு எச்சரிக்கிறதை குறிப்பு. கடைசியாக நேரம் பெறுபடியால் அடுத்த குறிப்பை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன தெரியல, நாலாவது காரியம், அவன் தேவ பயமுள்ளவனாக இருந்திருக்கான். ஒன்று முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை படிக்க, முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் படி.
விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் நான் செய்து வந்த
இப்ப விருந்து அவங்க ஒவ்வொரு நாளும் ஏழு குமாரரும் வாரத்துல ஒவ்வொரு நாள் அவங்க டேட்ல விருந்து செய்வாங்க. அதுக்கு தட்ட மூன்று சகோதரிகள் அனுப்பி விருந்து கொண்டாங்க. அப்ப இந்த தேவ மனுஷன் பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கு முன்பாக குடும்ப தலைவர்கள் தான் ஆசாரிய ஊழியம் தங்கள் குடும்பத்துக்கு செஞ்சிருக்கார். சோ இவனும் தன் குடும்பத்துக்கு ஆசாரியனாக இருந்து ஆசாரிய ஊழியம் செஞ்சிருக்கார். என்ன செஞ்சிருக்கிறான், ஒருவேளை தன் பிள்ளைகள் தங்கள் இருதயத்தில் தேவனை தூசித்திருப்பார்களோ என்று தேவனுக்கு பயந்து சர்வாங்க அவருடைய இலக்கத்துக்கு தக்கதாக தகன பலிகளை சர்வாங்க தகன பலிகளை அவன் செலுத்தியிருக்கார். சோ இதில் இருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய காரணம் அறிவனை உண்டால், அவன் தேவனுக்கு பயப்படுறவனாக இருந்திருக்கார். தேவனே சொல்லும் பொழுது தேவனுக்கு பயந்து என்ன பொல்லாப்புக்கு விலகிற அவனை போல பூமியில் ஒருத்தனும் இல்லையு சொல்லியிருக்கிறார். ஆகவே அவன் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினது காரணம் என் பிள்ளைகள் தேவனுக்கு ஒரு விதமாக பாவம் செய்திருப்பார்களோ. இதிலிருந்து இன்னொரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்றோம், அவன் தனக்காக மாத்திரம் தேவனுக்கு பயந்தவனாக மாத்திரம் இல்லை, தன் பிள்ளைகள் தேவனுக்கு ஒரு விதமாக பாவம் செய்திருப்பார்களோ என்கின்ற ஒரு அச்சமும் பயம் கூட அவனுக்குள்ளே இருந்திருக்குது. ஆகவே அவன் தேவனுக்கு முன்பாக ஒரு தாசனாக இருந்தது மாத்திரம் இல்லை, நல்ல ஒரு குடும்ப தலைவனாக இருந்திருக்க என்பதுக்கு அவனுடைய இந்த சாட்சி சாட்சியாக.
வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்த்திலும் இரட்டத்தனியாக கர்த்தர் அவனுக்கு
தந்தருளினார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை அவனுக்கு ஆறு சொல்ல தான் வந்தாங்க. ஆனா கடைசியா பார்த்தா யோபு அவங்களுக்கு ஆறு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துரு. அவர் கட்டத்தில் அவர் சொல்றாரு, நீங்கள் அலட்டுண்டாக்குற தேற்றவாளர். இன்னொரு கட்டத்தை சொல்றாரு, நீங்கள் காரியத்துக்கு உதவாத வைத்தீர்கள். அதாவது யோபை குறித்து இவங்க நிதானமாக பேசல, தேவனை குறித்து இவங்க நிதானமாக பேச வந்த நோக்கம் வேற, இவங்கள் பேசின பேச்சு வேற, கதைகள் வேற. ஆகவே இவங்க தேவனுக்காக பேசுறது போல உண்மைக்கு புறம்பாக உண்மைக்கு விரோதமாக இவங்க பல காரியங்களை பேசி யோபு செய்த குற்றத்தின் நிமித்தமே பாவத்தின் நிமித்தமே தேவனால இவர் தண்டிக்கப்படுகிறாருங்கிற ஒரு 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 நிலைமையை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஆகவே ஆண்டவர் சொன்னாரு, யோபு பேசுறது போல நீங்கள் நிதானமாக என்னை குறித்து பேசல, யோபை குறித்து பேசல. ஆகவே என் தாசனத்துல போங்க, அவர் உங்களுக்காக பலி செலுத்துவான், யோகம் பண்ணுவான், அப்பொழுது நான் உங்களை புத்தீனத்துக்கு தக்கதாக உங்களை நடத்தாதிருப்பேன் சொல்லி ஆண்டவர் தனக்கு விரோதமாக பேசி வேதனையோடு வேதனையை கூட்டி துன்பத்தோடு இன்னும் துன்பத்தை கூட்டின நண்பர்களுக்காக அவர் வேண்டுகோள் செய்கிறப்பார். தன்னை வேதனைப்படுத்தினவர்களுக்காக, தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்காக, தன்னை துக்கப்படுத்தினவர்களுக்காகவும் யோபை என்ன செய்திருக்காரு, வேண்டுதல் செய்திருக்கிறாரு, மன்றாடி இருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அவர் சிறையிருப்பை நீக்கிறான்னு நான் பார்க்கிறேன். முடிவு என்ன, திரும்ப அவனுக்கு பத்து குமாரர். எந்த மனைவி தூசிக்க சொன்னாலோ அதே மனைவிடத்துல பத்து பிள்ளைகளை அவன் கட்டெடுத்துக்க. என்ன மனுஷன் பாரு, கருமான தேவ பிள்ளைகளை பூமியிலே அவருடைய மூன்று குமாரத்தில் பூமியிலே அவருடைய பிள்ளைகளை போல அழகான சவுந்தர பிள்ளைகள் வேறு ஒருத்தனும் என்று அதையும் வேதம் சொல்லும். சோ இரட்டத்தனியாக ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தை உயர்த்தினார். காரணம், அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பல்லாப்பு விலகிறவனாக இருந்தார். ஆகவே யோபுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் நம்முடைய வாழ்வைக்கு பாடமாக சவாலாகவும் இருக்கு. சோ நாமும் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக வாழ்ந்து ஆண்டவருக்கு மகிமையாக ஜீவித்து நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடி முடிப்போம். கருவித்தர். செவ்வடுமா எல்லாமே.